بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சூரத்துல் துஹா நாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஓதக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கிறது. இந்த சூறாக்களை பல தடவைகளும் ஓத கேட்டிருக்கிறோம், பல தடவைகளும் ஓதியிருக்கிறோம். இந்த சூறாக்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையில் இந்த சூறாவுடைய பின்னணியையும் இதனுடைய தஃப்சீரையும் சரியாக புரிந்தால்தான் இது இறங்குகிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் எப்படிப்பட்ட உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் என்றதை சரியாக புரிந்து கொள்ளலாம். அந்த உணர்வு நமக்கு உண்டாக வேண்டும் என்றிருந்தால் இதனுடைய தஃப்சீர், இதனுடைய பின்னணி என்னது என்றதை சரியாக விளங்குறது மிக அவசியமாக இருக்கிறது. அதை ஆரம்பிக்கிறதற்கு முன்னால் சூரத்துல் துஹாவை பற்றிய சில தகவல்கள். எங்களுக்கு தெரியும், குர்ஆனுடைய சூராக்களில் மக்கியா மதனியா என்று இருக்குது. மதீனாவில் இறக்கப்பட்ட சூராக்களுக்கு மதனியா என்று சொல்லப்படும், மக்காவில் இறக்கப்பட்ட சூராக்களுக்கு மக்கியா என்று சொல்லப்படும். சில சூராக்கள் அதில் உள்ள அதிகமான ஆயத்துக்கள் மதனியாவாக மதீனாவில் இறக்கப்பட்டதாகவும் ஒரு சில ஆயத்துக்கள் மக்காவில் இறக்கப்பட்டதாகவும் இருக்கும். அந்த சூராக்களுக்கும் மதனியா என்று சொல்லப்படும். பெரும்பான்மையான ஆயத்துக்கள் அது மதீனாவுடைய ஆயத்துகளாக இருக்கிற காரணத்தினால். ஏன் அதுக்குள்ள மக்காவுடைய ஆயத்துக்கள் வந்திருக்கிறது என்றால் அது அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவனாக இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலின் பேர்தான், அவர்களுடைய வழிகாட்டலின் பேரில் தான் இந்த சூறாக்களுடைய ஆயத்துக்களுடைய தர்தீப் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சூறாவுக்கு பின்னால் இந்த சூறா, அந்த சூறாவுக்கு பின்னால் இந்த சூறா என்று நபி அவர்கள் தான் அந்த சூறாக்களை முறைப்படுத்தினார்கள். பிறகு ஆயத்துக்கள், இந்த ஆயத்துக்கு பின்னால் இந்த ஆயத்து வரணும் என்றதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முறைப்படுத்தினார்கள். இந்த சூரத்து துஹா இது மக்காவில் இறக்கப்பட்ட சூரத். இதில் உலமாக்களுக்கு எந்த விதமான கருத்து வேற்றுமையும் கிடையாது. இதில் உள்ள எல்லா ஆயத்துக்களும் மக்காவில் இறக்கப்பட்டது. இது குர்ஆனுடைய சூறாக்கள் அத்தியாயங்களில் 93வது அத்தியாயம், 93வது சூரா. 114 சூறாக்கள் இருக்கிறது எங்களுக்கு தெரியும், அதில் 93வது சூரா 11 வசனங்கள், 11 ஆயத்துக்கள் இதில் இருக்கிறது. சொற்கள் அதாவது வார்த்தைகள் 40, கலிமாக்கள் 40 இருக்குது. சூரத்துல் துஹாவில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்கள் 142. சூராவுடைய தர்ஜமாவை பார்க்கறதுக்கு முன்னால் இதில் வந்திருக்கக்கூடிய வார்த்தைகளும் அதற்குரிய பொருள்களையும் பார்ப்போம். முதலாவது அத்துஹா என்ற வார்த்தை வந்திருக்கிறது. அத்துஹா என்றால் முற்பகல் என்ற அர்த்தம். சலாத்துல் துஹா, துஹா தொழுகை என்றது எங்களுக்கு பரிச்சயமானது. அந்த நேரத்தில் தொழப்படக்கூடிய தொழுகை என்றதுனால சலாத்துல் துஹா என்று சொல்கிறோம். அசில்ல துஹா என்றது அந்த நேரத்துக்குரிய பெயர். சூரியன் உதயமாகி கொஞ்ச நேரம் கழிந்ததிலிருந்து நுஹருக்கு கொஞ்ச நேரம் முன்னால் இருக்கும் வரைக்கும் உள்ள நேரம் முற்பகல். அடுத்தது வல்துஹா வல்லைலி இதா சஜா என்று வந்திருக்கு. அல்லைல் என்றால் இரவு. அடுத்தது இதா சஜா என்று வந்திருக்கு. இதா தனியான வார்த்தை, சஜா தனியான வார்த்தை. மூடிக்கொண்டால், சஜா என்றால் மூடிக்கொண்டது என்ற அர்த்தம். இதா சஜா என்றால் அது மூடிக்கொண்டால். இது வார்த்தைகளுடைய பொருள்களை மட்டும் இங்கே பார்க்குறோம். பின்னால் இன்ஷா அல்லாஹ் தஃப்சீரை பார்க்கும் பொழுது இது எதை குறிக்கிறது என்றதெல்லாம் அங்கே வரும். அடுத்து வந்திருக்கக்கூடிய ஆயத் மா வத்தஅக ரப்புக வமா கலா. மா வத்த என்றால் கைவிடவில்லை, கைவிடவில்லை. ரப்புக அடுத்த வார்த்தை மா வத்தஅக ரப்புக. ரப்புக என்றால் உம்முடைய ரப்பு. மா கலா வமா கலா என்று வந்திருக்கு. அதில் மா கலா என்றது ஒரு வினைச்சொல், அதுக்கு அர்த்தம் வெறுத்து விடவில்லை, கடிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். அடுத்தது வலல் ஆஹிரத்து ஹைருல் லக மினல் ஊலா. ஆஹிரா என்றால் பிந்திய நிலைமை என்ற அர்த்தம். பழமையாக துனியா ஆஹிரா என்றும் நாங்கள் பாவிக்கிறோம். அந்த அர்த்தம் மறுமை என்ற அர்த்தமும் இருக்கிறது. இந்த இடத்துலயும் மறுமை என்ற அர்த்தம் இருக்குது. சில கருத்துக்களை உள்ளடக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் இந்த வார்த்தையை போட்டிருக்கிறோம். வலல் ஆஹிரத்து என்றால் பிந்திய நிலைமை, ஹைருன் சிறந்தது, வளமையாக நாங்கள் பாவிக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் தான். லக என்றால் உங்களுக்கு, உமக்கு. அடுத்தது ஊலா, வலல் ஆஹிரத்து ஹைருல் லக மினல் ஊலா. ஊலா என்றால் முந்திய நிலைமை என்ற அர்த்தம். அடுத்தது வலசௌஃபயுஅதீக, இதுல வலசௌஃபயுஅதீக என்றால் உமக்கு கொடுப்பான். வலசௌஃபயுஅதீக ரப்புக, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கொடுப்பான். ஃபதர்தா என்று வந்திருக்குது, அதுல தர்தா என்றது ஒரு வினை சொல். தர்தாவுக்கு அர்த்தம் நீர் திருப்தி அடைவீர், அல்லாஹ் உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கொடுப்பான், அப்பொழுது நீங்கள் திருப்தி அடைவீர். நாங்கள் பூர்த்தியாக இந்த சூறாவை இப்போ முடிக்க போகிறது இல்லை, ஒரு பகுதி மட்டும்தான் பார்க்கறதுக்குரிய நேரம் இருக்கிறது. அதனால் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய ஆயத்துக்களுடைய தஃப்சீரை பார்க்கும் பொழுது அடுத்த ஆயத்துக்குரிய பொருள்களை பார்க்கலாம். இப்போ நாங்கள் இந்த ஆரம்ப ஆயத்துக்களுடைய அதில் வரக்கூடிய வார்த்தைகளுடைய பொருளை பார்த்திருக்கிறோம், அதனுடைய தஃப்சீர்கள் என்ன என்றதை பார்ப்போம். தஃப்சீரை பார்க்கறதுக்கு முன்னால் இப்போ ஆயத்துகளுடைய மொழிபெயர்ப்புகள் தர்ஜமாக்கல். முதலாவது ஆயத் வத்துஹா. வத்துஹா என்றால் முற்பகல் மீது சத்தியமாக, என்று வந்திருக்கிறது. இதுக்கு அரபியில் சத்தியமாக என்ற அர்த்தம் இருக்குது. நாங்கள் சத்தியம் பண்ண நேரத்தில் சில வேலைகளில் வல்லாஹி என்று சொல்கிறோம். அல்லாஹ் என்றால் அல்லாஹ், வல்லாஹி என்று வரும்பொழுது அல்லாஹ் மீது சத்தியமாக. அது மாதிரி வத்துஹா முற்பகல் மீது சத்தியமாக. வல்லைலி இதா சஜா, மூடிக்கொள்ளும் இருண்ட இரவின் மீது சத்தியமாக. வல்லைலி என்றால் அல்லைலுக்கு இரவு என்று பார்த்தோம். வல்லைலி என்றால் இரவின் மீது சத்தியமாக. இதா சஜா என்றால் அந்த இரவு மூடிக்கொண்டால். சத்தியம் சம்பந்தமாக எங்களுக்கு மார்க்கத்தில் சட்டம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பெயர்கள் அதுபோல அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் இதில் மட்டும்தான் சத்தியம் பண்ணலாம். அல்லாஹ்வுடைய பெயர்கள் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் அல்லாத எதன் மீதும் சத்தியம் பண்ணுறத இஸ்லாம் எங்களுக்கு ஹராமாக்கி இருக்குது. தாய் மீது சத்தியமாக, தந்தை மீது சத்தியமாக, தாய் நாட்டின் மீது சத்தியமாக, பள்ளிவாசல் மீது சத்தியமாக, இப்படி சத்தியம் பண்ண இயலாது. சத்தியம் பண்ணுறதுக்குரிய ஒரே ஒரு முறை அல்லாஹ்வுடைய பெயர்கள் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் இதுகளில் மட்டும்தான் சத்தியம் பண்ணலாம், வேற எதுலையும் சத்தியம் பண்ண இயலாது. ஆனால் அல்லாஹை பொறுத்தவரையில் அவன் தான் நாடிய வஸ்துக்களின் மீது சத்தியம் பண்ணுவான், பண்ணி இருக்கிறான். குர்ஆனில் பல சூராக்களை பார்க்கலாம், அல்லாஹு தஆலா பல இடங்களில் பல பொருட்கள் மீது சத்தியம் செய்திருக்கிறான். சூரியன் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக, இதற்கு முன்னாவுள்ள மக்காவின் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான். இப்படி பலரின் மீதும் அல்லாஹ் சத்தியம் பண்ணியிருக்கிறான். அல்லாஹு தஆலா தான் நாடிய பொருட்கள் மீது சத்தியம் பண்ணுவான். அதற்கு பல ஹிக்மத்துகள் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. சில இடங்களில் சில விஷயங்களை சொல்லும் பொழுது அங்கே சில கருத்துக்களை உணர்த்துறதுக்காக வேண்டி சில குறிப்பிட்ட பொருள்கள் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணியிருக்கிறான். இந்த இடத்துல ரெண்டு சத்தியம் வந்திருக்கிறது, வத்துஹா வல்லைலி இதா சஜா, அதாவது பகல் மீது, முற்பகல் மீது சத்தியமாக, இருண்ட இரவின் மீது சத்தியமாக. இந்த ரெண்டு சத்தியமும் ஏன் வந்திருக்கிறது என்றது சம்பந்தமாக நிறைய காரணங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தது பார்ப்போம். அல்லாஹு தஆலா அந்தந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் மக்களுக்கு சொல்லும் பொழுது அந்தந்த இடங்களுக்கு எது மிக பொருத்தமானதாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட விஷயங்களில் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் இப்படியெல்லாம் இந்த பொருட்களில் சத்தியம் செய்திருக்கிறான் என்றதனால எங்களுக்கு அதன் மீது சத்தியம் பண்ணலாம். நாங்கள் சத்தியம் பண்ணுறதாக இருந்தால் அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணலாம், அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் மீது சத்தியம் பண்ணலாம், குர்ஆன் மீது சத்தியம் பண்ணவும் மேலாது, குர்ஆனுடைய ரப்பின் மீது சத்தியம் பண்ணலாம், காபா மீது சத்தியம் பண்ண இயலாது, காபாவுடைய ரப்பின் மீது சத்தியம் பண்ணலாம். வரப்பில் காபா, ரப் ரப் என்றால் இறைச்சகன், காபா என்றால் காபா, காபா தெரிஞ்சது, ரப்புல் காபா என்ற காபாவுடைய ரப்பு. சில சில சம்பவங்களில் பார்க்கலாம் வரப்பில் காபா என்று சத்தியம் பண்ற வழக்கம் இருந்திருக்கிறது, காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக. அடுத்தது மா வத்தாக ரப்புக வமா கலா, நபியே உம்முடைய ரப்பு உம்மை கைவிடவில்லை வெறுத்து விடவும் இல்லை. உம்முடைய ரப்பு உம்மை கைவிடவில்லை. சில தவறுகள் வந்திருக்குது, சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் அது முறையாக சரி செய்யப்படும். உம்முடைய ரப்பு உம்மை கைவிடவில்லை உம்மை வெறுக்கவும் இல்லை. வலல் ஆஹிரத்து ஹைருல் லக மினல் ஊலா. அடுத்த ஆயத்து நபியே என்றது அது பிரக்கட் பண்ணியிருக்குது, இல்லை நான் பிரக்கட் பண்ணி தான் கொடுத்திருக்கிறேன், அது பிரக்கட் பண்ணிப்பட்டில்ல, அதில் நபியே என்றது இதில் உள்ளதல்ல. வலல் ஆஹிரத்து ஹைருல் லக மினல் ஊலா, உங்களுடைய பிந்திய நிலைமை முந்திய நிலைமையை விட நிச்சயமாக மிகவும் மேலானதாகும். வலல் ஆஹிரத்து, இந்த ஆஹிரத்து என்றால் பிந்திய நிலைமை, வலல் ஆஹிரத்து என்ற ஒரு லாம்புண்டு அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறதுனால அந்த இடத்துல நிச்சயமாக என்ற அர்த்தம் வருது. ஹைருன் என்றால் சிறந்தது, வலல் ஆஹிரத்து ஹைருண்டா, நிச்சயமாக பிந்திய நிலை சிறந்தது, லக உங்களுக்கு, மினல் ஊலா முந்திய நிலைமையை விட. வலசௌஃபா யுஅதீக ரப்புக ஃபதர்தா. அடுத்த ஆயத்து வலசௌஃபா யுஅதீக, உமது இறைச்சகன் அதிவிரைவில் மென்மேலும் அருட்கொடைகளை உமக்கு கொடுப்பான். ஆயத்தில் இருக்கிறது என்னன்னா வலசௌஃபா யுஅதீக ரப்புக, உமது இறைச்சகன் அதிவிரைவில் உங்களுக்கு கொடுப்பான், உமக்கு கொடுப்பான். மற்றதெல்லாம் பிராக்கெட்ல வர வேண்டியது. வல சௌஃப அரபியில யோ அதீக என்றா உங்களுக்கு தருவான் என்ற அர்த்தம். இந்த சௌஃபையொண்ட சேர்க்கும் பொழுது கூடுதலான ஒரு அர்த்தம் வரும், அதாவது இப்ப இல்ல கொஞ்சம் பிந்தும் என்ற அர்த்தம் வரும். ஆனா அதீக நான் உன்னிடத்தில் வருகிறேன் என்ற அர்த்தம். சௌஃப அதீக என்று சொல்லும் பொழுது வாரேன் தான் உடனே இல்ல கொஞ்சம் பிந்தும் என்ற அர்த்தம். இந்த இடத்திலையும் வல சௌஃப என்ற வார்த்தையை போட்டுதான் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய உம்முடைய ரப்பு உங்களுக்கு அதிவிரைவில் கொடுப்பான், ஃபதர்தா, அப்பொழுது நீங்கள் அப்பொழுது நீர் திருப்தி அடைவீர். இன்னும் சில ஆயத்துக்கள் இருக்குது, அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் அதை பார்க்கலாம். இந்த சூரா இறக்கப்பட்டதற்கான காரணம், சூரத்துல் துஹா ஏன் இறக்கப்பட்டது, குர்ஆன்ல சூராக்கள் மட்டுமில்லை சில ஆயத் அதிகமான ஆயத்துக்கள் கூட சில அதற்கு சில பின்னணிகள் இருக்கிறது. சில விஷயங்கள் நடக்கும் பொழுதுதான் அந்த ஆயத்துக்கள் குர்ஆனுடைய சூராக்கள் இறங்கி இருக்குது. இதுக்கு சபபுன் நுசூல் என்று அரபியில் சொல்றது. ஹதீஸ்களுக்கும் இருக்கிறது, சில ஹதீஸ்கள் சொல்றதற்கான காரணங்கள் எந்த நேரத்தில் எதற்காக வேண்டி இது சொல்லப்பட்டிருக்கிறது, அதுக்கு சபபுல் உருத் என்று சொல்றது. குர்ஆனுடைய ஆயத்துக்கள் என்ன காரணத்துக்காக இறங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்களுக்கு சபபு நுசூல் என்று சொல்லுவோம், இறக்கப்பட்டதற்கான காரணம். இந்த சூரா இறக்கப்பட்டதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. பல காரணங்கள் என்றால் இந்த மக்காவில் இறக்கப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்கட்டான பல நிலைமைகளுக்கு முகம் கொடுத்த நேரத்தில் தான் இந்த சூரா இறங்கியது. அது சுருக்கமாக இது இங்கே தரப்பட்டிருக்குது, விவரமாக அடுத்து வரும். இதை கொஞ்சம் வாசிச்சு கொள்ளுங்க. சில நாட்கள் ஜிப்ரீல் அலைஹி இஸ்லாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வரவில்லை. வஹி நின்று விட்டதை அவதானித்த சில முஷ்ரிக்குகள் முஹம்மதுடன் அவருடைய ரப்பு கோவித்து அவரை கைவிட்டு விட்டான் என பரிகாசம் செய்தார்கள். அப்போது இந்த சூரா அருளப்பட்டது. இதுதான் அதனுடைய சுருக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய காலத்தில் மிக கஷ்டத்துக்கு மத்தியில் தான் இஸ்லாத்தை முன்வைத்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமாக இருந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை. அவர்கள் அடிக்கடி வாரதும் வஹியுடைய ஆயத்துக்களை வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தியை கொடுத்து கொண்டிருந்தது. இப்படி இருக்கும்பொழுது ஒரு கட்டத்தில் திடீரென்று வஹி நின்று பல நாட்கள் தொடராக வஹி வராத ஒரு நிலை ஏற்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தை பார்த்து நபி அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த, அவர்களை என்றும் அவதானித்துக் கொண்டிருந்த சில குஃபார்கள் இருந்தார்கள். இவர்கள் வந்து பரிகாசம் செய்யக்கூடிய அளவுக்கு ஆகிடுச்சு. இவ்வளோ நாளும் உங்களோட ஆள் வந்து செய்திகளை சொல்ல அதை சொல்லி சொல்லி இருந்தீங்க, இப்போ ஆளை காணும், உங்களோட ஆள் உங்களை விட்டுட்டாரு என்று பரிகாசம் செய்யக்கூடிய ஒரு நிலை வந்தது. இதுதான் இந்த சூராவுடைய பின்னணி. குறிப்பிட்ட எந்த சம்பவங்களுக்கு பின்னால இந்த சூரா இறங்கியது என்றது சம்பந்தமாக பல ஹதீஸ்களும் பல சம்பவங்களும் ரிவாயாத்துக்கள்ல ஹதீஸ்கள்ல வந்திருக்கிறது. இந்த சூரா அருளப்பட்ட காரணம் பற்றி பல அறிவிப்புகள் உள்ளன. இந்த சூரா இந்த சம்பவத்தின் பொழுதுதான் இறங்கியது என்று சொல்லக்கூடிய பல ரிவாயத்துக்கள் பல அறிவிப்புகள் இருக்குது. தஃப்ஸீருடைய உலமாக்களில் ஒரு சாராருடைய கருத்து, இது பல அறிவிப்புகள் வந்திருக்கு இருக்கிறது காரணம் என்னென்றால், இந்த குறிப்பிட்ட இந்த காலத்தில் ஒரு சம்பவம் அல்ல, நபி அவர்களுக்கு பல நிகழ்வுகள் நடந்தது. அந்த பல நிகழ்வுகள் நடந்து பல அடிப்படையிலையும் நபி அவர்கள் கவலையில் இருக்கும் பொழுதுதான் இந்த சூரா இறங்கியது. இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒன்றும் வித்தியாசமானதனால் ஒன்று கொண்டு முரணானதல்ல. இதுவும் நடந்தது, அதுவும் நடந்தது, அதுவும் நடந்தது. இல்லை பிரபலயம் பிரபலமானவை என்று சிலரை தந்திருக்கிறோம் இந்த இடத்துல. முதலாவது அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீல் என்பவரின் சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி அவர்களுடைய பெரியப்பாவாக இருந்த அபூ லஹப் ஒரு தடவை கோவப்பட்டு, தப்பல்லகயா முஹம்மத், முஹம்மதே நீ நாசமா போக வேண்டும், நவுதுபில்லா, இப்படியான ஒரு வார்த்தையை சொன்ன நேரத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆனில் தப்பத் யதா அபி லஹபின் வதப் என்ற இந்த சூராவை இறக்கினான். இதில் அபு லஹபுடைய கைகள் நாசமாகட்டும், அபு லஹப் நாசமாகட்டும், வம்ரஅதுஹு ஹம்மாலதல் ஹதப், விறகுகளை சுமக்கிற அவனுடைய மனைவியும் நாசமாகட்டும் என்ற ஆயத், குடும்பத்துக்கே சாபமிட்டு, இந்த இந்த எல்லாரும் பரம விரோதிகளாக இருந்தவர்கள் அவர்களுக்கு சாபமிட்டு இந்த குர்ஆனுடைய இந்த சூரா இறங்கியது. இந்த சூரா இறங்கிய நேரத்தில் ஒருவர் போய் இந்த பெண்ணிடத்தில் இந்த செய்தியை சொல்றார், இந்த முஹம்மது இப்போ உங்களுக்கு ஏசவும் ஆரம்பிச்சிட்டார், அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லம் பாரிக் அலைஹி, இவர் உங்களுக்கு இப்போ வசப்பாடுறார், ஏசுறாரு இந்த சூராவை குறித்து. இப்படி சொன்ன நேரத்தில் அந்த பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வாரா. நபி அவர்கள் சில முக்கியமான மனிதர்களோடு ஒரு சபையில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இந்த பெண் நபி அவர்களை பார்த்து, முஹம்மதே ஏன் எனக்கு நீங்கள் வசப்பாடுறீங்க, ஏன் எனக்கு ஏசுறீங்க என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உனக்கு ஏசவில்லை, நான் உனக்கு லானத்து செய்யவில்லை, அல்லாஹ் சாபமிட்டிருக்கிறான். இப்போ அந்த பெண் நபி அவர்களுடைய மரியாதையையும் மீறி இன்னும் சில வார்த்தைகளை இந்த சூராவுக்கு, இந்த சூராவில் சொல்லப்பட்டிருக்கிறது விறகு சுமக்கக்கூடிய பெண் என்று சொல்லப்பட்டிருக்கு, ஹம்மாலத்தல் ஹதப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபி ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத், இதுக்கெல்லாம் தனியான அர்த்தங்கள் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் அந்த சூரா வரும்பொழுது சொல்லப்படும். அதில் அந்த நான் விறகு சுமக்கிறேனா, எப்பயாவது நீங்கள் கண்டிருக்கிறீங்களா என்றெல்லாம் அவர் கேள்விகளை தொடுத்து கொண்டு போனாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அவள் போனதற்கு, அந்த சம்பவம் நடந்ததற்கு பின்னால் நபி அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவும் இல்லை, வஹி வரவும் இல்லை. வஹி வராததுக்கும் இப்படி நடந்ததுக்கும் தொடர்பும் இல்லை, இந்த சம்பவம் நடந்ததற்கு பின்னால் வஹி வரவே இல்லை. இந்த விஷயத்தை கண்டதும் அந்த பெண், இந்த பெண் யாரும் இல்லை, நபி அவர்களுடைய பெரியப்பாவுடைய மனைவி, வாப்பட நானட மனைவி, குடும்பத்துக்குள் இருந்தான் இதுவரை. இது அந்த காலத்தில் முஷ்ரிக்குகள் கூட நபி அவர்களுடைய இரவு தொழுகைகளை கவனிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் சில நாட்கள் இரவு தொழுகைக்காக எழும்பவும் இல்லை, நபி அவர்களுக்கு வஹி வாரத காணவும் இல்லை, புதிய ஆயத்துக்கள் எதுவும் மோத இல்லை. இதை கண்டதும் அந்த பெண் வந்து சொன்னா உங்களோட ஷைத்தான் உங்களை கையுட்டாச்சு, இது போல அந்த ஷைத்தான் வரமாட்டான். அவுது பில்லா ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவர்களை சொல்றா அந்த பொம்பளை. இதுதான் அந்த சம்பவம். இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கு பின்னால் தொடர்ந்து பல நாட்கள் வகை வரல. எத்தனை நாட்கள் என்பதில் உலமாக்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கிறது. அதில் ஒரு சாராருடைய கருத்து 40 நாட்கள், 40 நாட்கள் வரைக்கும் நபி அவர்களுக்கு வகை வர இல்லை, சிலர் அதை விட குறைவான காலத்தை சொல்லி இருக்கிறார்கள். இது ஒரு சம்பவம். ரெண்டாவது, யூதர்களின் கேள்விக்கு நாளை பதிலளிப்பதாக இன்ஷா அல்லாஹ் என்று கூறாமல் நபி அவர்கள் பதிலளித்தது. யூதர்களில் சிலர் வந்து 3 கேள்விகளை கேட்டாங்க. முதலாவது கேட்டார்கள், குகைவாசிகளுடைய சம்பவம் என்று ஒரு சம்பவம் இருக்கிறது. யூதர்களுக்கு முன்னைய வேதங்களை பற்றிய தௌராத்தை பற்றிய அறிவு இருக்குது. அவர்கள் வந்து கேட்டார்கள், குகைவாசிகள் என்ற ஒரு சம்பவம் உலகத்தில் நடந்திருக்கிறது, அந்த சம்பவத்தை சொல்லுங்கள், நீங்கள் உண்மையான நபியாக இருந்தால் அது தெரிஞ்சுக்கொள்ளும். ரெண்டாவது கேட்டார்கள், ரூஹ் என்றால் என்ன? ரூஹ், உயிருக்கு ரூஹ் என்ற வார்த்தை சொல்லப்படுது, உயிர் என்றால் என்னது? மூணாவது கேள்வி கேட்டார்கள், துல்கர்னைன் என்று ஒருவர் இருந்திருக்கிறார், அவருடைய சம்பவத்தை சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என்னிடத்தில் எந்த கேள்வி கேட்கப்பட்டாலும் அதற்கு வஹி கட்டாயமாக அவர் மல்லாபுரத்திலிருந்து அது அறிவிக்கப்படும். ஆகவே நபி அவர்கள் அந்த நம்பிக்கையில் சொன்னார்கள், தஃபீருக்கும் கதன், நாளைக்கு சொல்றேன் என்றான். இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்ல மறந்துட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்ல மறந்தார்கள். இந்த சம்பவம் நடந்ததுதான் அதுக்கு பின்னால வஹியே வரல. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பின்னால வஹி தொடராக வரல. இந்த சம்பவமும் அதுக்கு முன்னால் நடந்திருக்கிறது. வஹி அந்த நிக்கிற காலத்தில் இப்படியும் நடந்தது. மூணாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டில் கட்டிலுக்கு கீழ் ஒரு நாய்க்குட்டி செத்து கிடந்தது. நபி அவர்கள் அவர்களுடைய ஒரு அடிமை பெண் இருந்தார்கள், ஹவுலா என்று சொல்லக்கூடிய பெண். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவில்லை என்ற கவலையில் இருக்கிறார்கள். பல நாட்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவே இல்லை. இந்த நேரத்தில் ஒரு நாள் கவலைப்பட்டு கொண்டே சொன்னார்கள், என்ன நடந்ததோ தெரியல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவே இல்லையே, அவர்கள் என்னை சந்திக்கவே இல்லை, எனக்கு வஹி வரவே இல்லை என்று சொன்ன நேரத்தில் ஹவுலா சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி போட்டு கவலையோடு தன்னுடைய உடுப்பை உடுத்துட்டு வெளியே போனார்கள். நான் என்னுடைய மனசுக்குள்ள நினைச்சேன், வீட்டை கொஞ்சம் சுத்தமாக்குவோம், அங்கிருந்த சாபாங்கள் எல்லாம் ஒழுங்காக வைத்துட்டு கட்டிலுக்கு கீழாலையும் கூட்டுவோம் என்றதற்காக தும்புக்கட்டை எடுத்து நான் கட்டிலுக்கு கீழால தும்புக்கட்டையை போட்டேன். போட்டால் ஏதோ ஒரு பாரமாக இருந்தது. என்ன என்று பார்த்தால் அங்கே ஒரு நாய்க்குட்டி செத்திருந்தது. என்ன நடந்திருக்குது என்றால், சில நாட்களுக்கு முன்னால் ஒரு நாய்க்குட்டி வீட்டுக்குள்ளே வந்து அது கட்டிலுக்கு கீழாலே இருந்து அப்படியே அது செத்து போயிருக்குது. நான் உடனே என்ன செஞ்சேன் என்றால், அந்த செத்த நாயை எடுத்து வெளியே கொண்டு போய் வீசிட்டு வீட்டை சுத்தமாக்கினேன். கொஞ்ச நேரம் போகல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தாடி நடுங்குகிற நிலையில் வீட்டுக்கு திரும்பி வந்தார்கள். சொன்னாங்க, எனக்கு போர்வையை கொண்டு வாங்க, எனக்கு நடுக்கமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்போதான் இந்த சூரா இறங்கியது. இப்போ இதுவும் ஒரு விஷயம், அபி அவர்களுக்கு இப்படியும் நடந்திருக்கிறது, அதற்கும் பின்னால் தான் இந்த சூரா இறங்கியது. இதெல்லாம் ஒரே காலப்பகுதியில் நடந்த சம்பவங்கள். சில ரிவாயத்துக்கள் இருக்குது, ஜிப்ரீல் அலைஹி இஸ்லாம் அவர்கள் வந்த நேரத்தில் கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவ்வளோ நாளும் உங்களை சந்திக்கணும் என்று எதிர்பார்த்து பார்த்து இருந்த நீங்கள் வரலையே. ஜிப்ரீல் அலைஹி இஸ்லாம் அவர்கள் குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை ஓதினார்கள், வமா நதனஸ்ஸலு இல்லா பிஅம்ரி ரப்பிக். நபியே, நான் ஒரு ஏவப்படுகிற அடிமையாக இருக்கிறேன், எங்களுடைய இஷ்டப்படி நாங்கள் வருவதில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை இருந்தால் மட்டும்தான் என்னால் வர முடியும் என்ற செய்தியை சொல்லிட்டு பிறகு சொன்னார்கள், நபியே உங்களுக்கு தெரியாதா எந்த வீட்டுக்குள்ள நாய் அல்லது உருவப்படங்கள் இருக்குமோ, உருவங்கள் இருக்குமோ, அந்த வீட்டுக்குள்ள மலக்குமார்களாகிய நாங்கள் நுழைவதில்லை என்ற செய்தி உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார்கள். அந்த வீட்டுக்குள்ள நாய் இருந்தது, அதனால எங்களால் வர முடியல, நாங்கள் வரமாட்டோம் என்று பதில் சொன்னதாக சில ரிவாயத்துக்கள் இருக்கிறது. இது மூணும் இங்கு தரப்பட்டிருக்குது. இதல்லாத வேறு சில சம்பவங்களும் இதற்கு பின்னால சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய கையில் ஒரு கல் ஒன்று வந்து பட்டு கையில் காயப்பட்டார்கள், அவர்களுக்கு காயம் ஏற்பட்டது. இந்த காயத்தின் காரணத்தினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நாட்கள் வருத்தப்பட்டார்கள். எந்த அளவு வருத்தம் என்றால், இரவு நேரத்தில் எழும்பி அவர்களால் தொழுது கொள்ளக்கூட முடியாத நிலை இருந்தது. இந்த நேரத்தில் ஒரு பெண்மணி வந்து சொன்னார்கள், உன்னிடத்தில் வரக்கூடிய அந்த ஷைத்தான் உன்னிடத்தில் இப்பொழுது வருவதில்லை. அது அந்த உம்மு ஜமீலுடைய செய்திதான். இப்படி ஒரு நிகழ்வும் அந்த இடத்துல நடந்திருக்கு. இந்த காலத்தில் நபி அவர்கள் காயப்பட்டு, மனிதன் என்ற வகையில் நபிமார்களுக்கு காயங்கள், நோய், மயக்கம் இது போன்றவைகள் வரலாம், வரும், வந்திருக்கிறது. நபிமார்கள் என்ற காரணத்தினால அவர்களுக்கு எதுவுமே வரமாட்டாது என்ற அர்த்தம் இல்லை. மனிதன் என்ற வகையில் அவர்களுக்கு நோய் வரும், அவர்களுக்கு இப்படியான காயங்கள் வரும். பல இடங்களில் நபி அவர்கள் காயப்பட்டிருக்கிறார்கள், இப்படியான நிகழ்வுகள் நபிமார்களுக்கும் வரும். அடுத்தது இன்னும் ஒரு நிகழ்வும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சைதுனா உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்பளிப்பாக ஒரு திராட்சை குலை, ஒரு கிரேப்ஸ் குலை எடுத்துட்டு வந்து அன்பளிப்பாக கொடுத்தார். அவர்களுடைய நோக்கம் இது அப்படியே நபி அவர்கள் சாப்பிடணும் என்றது. நபி அவர்கள் கையில் எடுத்ததுதான் சாப்பிட்றதுக்கு முன்னாலே ஒரு யாசகர் வந்து கேட்கிறார், ஏதாவது இருந்தால் தாங்களே என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் இருந்த அந்த கிரேப்ஸ் கொலை அப்படியே கொடுத்தாங்க, எடுத்துட்டு போயிட்டார். உஸ்மான் ரழியல்லாஹு அவர்கள் இதை அவதானித்து கொண்டிருந்தார்கள். இதை கண்டதும் அவர்களுக்கு கவலை வந்தது. என்னுடைய நோக்கம் இது நபி அவர்கள் இதை சாப்பிடணும் என்றது, நபி அவர்கள் சாப்பிடணும் என்றுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது, இவர் வந்து கேட்டுட்டு போயிட்டாரே. அந்த கவலையில் என்ன செஞ்சாங்கண்டா, மறு வழியில் அவர்கள் பின்பக்கமாக போய் அந்த யாசகரை சந்திச்சு கேட்டாங்க, இந்த உங்களோட கையில் இருக்கிற கிரேப்ஸ் கொலை எனக்கு தாங்க, நான் உங்களுக்கு ஒரு வெள்ளி நாணயம், ஒரு திருகம் தருகிறேன். ஒரு கிரேப்ஸ் கொலையுடைய விலை ஒரு திருகம் அல்ல, திருகத்துக்கு எத்தனையோ அது மாதிரியான வாங்கலாம். ஆனால் இவர்களுடைய நோக்கம் எப்படியாவது நபி அவர்களுக்கு கொடுக்கணும் என்றது. அவர் வித்துட்டு சரி என்று வித்துட்டு போயிட்டார். திரும்பவும் கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் கொடுத்தாங்க. நபி அவர்கள் எடுத்ததுதான் கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் அந்த யாசகர் வந்து திரும்பவும் யாசிக்கிறார், கேட்கிறார், கொடுத்து போட்டாங்க. இவர்கள் பார்த்தாங்க, இது என்ன இப்படியான ஒருத்தராக இருக்கிறார் என்று திரும்பவும் அவரை போய் சந்திச்சு இன்னும் ஒரு கிரகம் கொடுத்து அதை கொண்டு வந்து நபி அவர்களுக்கு கொடுத்த நேரத்தில் மூணாவது தடவையும் வந்தால் வந்து கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரை பார்த்து அன்பாக கோபப்பட்டு இல்லை ஒரு கேள்வி கேட்டார்கள், அஸாயிலுன் அந்தயா ஃபுலான் அம் தாஜிர், ஓ மனிதரே நீ ஒரு யாசகம் கேட்கிறாரா இல்லாட்டி யாவாரியா என்று கேட்டார்கள். இந்த சம்பவம் நடந்ததுக்கு பின்னால வகி வர இல்லை, நபி அவர்கள் இங்க ஒரு தவறும் செய்யல, ஆனாலும் அவர்களுடைய தரஜா பெரிய, ஹசனாத்துல் அபரார் சையாத்துல் முகர்ரபீன் என்று சொல்லப்படுறது இருக்குது. அதாவது நல்லோர்களுடைய சில நன்மைகள், நல்லோர்களை பொறுத்தவரையில சில விஷயங்கள் அவர்களுக்கு நன்மையாக இருக்கும். நல்லோர்களை விட ஒரு தரஜால இருக்கு கூட இருக்கிறவர்கள் தான் முகர்ரபுகள், அல்லாவுக்கு மிக நெருக்கமானவர்கள். அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த நன்மைகள் சில வேளை பாவமாக இருக்கும். சாதாரணமான நல்ல மனிதர்களுக்கு சில நன்மைகள், அல்லாவுக்கு மிக நெருக்கமான முகர்ரபுகளோடு வச்சு பார்க்கும்போது அவர்கள் அப்படி செய்யறது அது பாவமாக கருதப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே ஒன்று தவறுன்னு செய்யல, ஆனாலும் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது, இதுவும் நபி அவர்களுக்கு பாரமாக இருந்தது. இதுக்கு பின்னால வஹி தொடர்ந்து வரவே இல்லை. அந்த சம்பவம், இந்த எல்லா சம்பவங்களையும் உள்ளடக்கக்கூடியதாக இந்த சூராவுடைய ஆயத்துக்கள் அமைந்திருக்கிறத பார்க்கலாம். யாசகரை பற்றியும் அதில் வந்திருக்கு, வாம்மா சாயில ஃபலா தன்ஹர், கேட்டு வாரவங்களை விரட்டாதீங்க, இப்படியும் அந்த ஆயத்தில் வந்திருக்கு. எல்லாத்தையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த சூரா இறக்கப்பட்டிருக்கிறது. பல கஷ்டங்கள் சில நேரங்களில் வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் பல கஷ்டங்கள் துன்பங்கள் சேர்ந்து வரும். இப்படி ஒருத்தருக்கு பல கஷ்டங்கள் துன்பங்கள் சேர்ந்து வருகிறது என்றால் அவர் விளங்கிக் கொள்ளணும், எனக்கு ஒரு விடிவு வரப்போகிறது. எப்பயாவது கஷ்டம் வந்தால் அதுக்கு அர்த்தம் பின்னால் எனக்கு ஒரு லேசி வரப்போகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கஷ்டங்களை பார்த்தா இதெல்லாம் அவர்களுக்கு தாங்க முடியாத ஒரு கஷ்டமாக இருந்தது. பல பக்கங்களிலிருந்தும் அவர்களுக்கு நோவினைகளும் ஏச்சுக்களும் வர நேரம் சுபகு உதயமாகிறதுக்கு முன்னால இரவு உடைய அந்த இருள் போய் கடைசியாக தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சத்துக்கு பின்னால் ஒரு பெரிய இருள் வரும். அந்த இருள் வந்தால் ஃபஜ்ர் உதயமாக போகிறது என்றதற்கு அடையாளம். இங்கேயும் வத்துஹா வல்லைலி இதா சஜா, இருண்ட இரவின் மீது சத்தியமாக, இருண்ட ஆக கூடுதலாக இருண்ட இரவு என்றால் கடைசி பகுதியில் வரக்கூடிய இரவு, இருண்டு விட்டால் அடுத்தது விடிய போகிறது என்ற அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது மாதிரி தான் நடந்தது. இவ்வளோ நிகழ்ச்சிகளும் நடந்தது, நீண்ட நாட்கள் வகை வர இல்லை, அதற்கு பின்னால் வந்த ஆயத்துக்கள் ஒவ்வொன்றுமே நபி அவர்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தக்கூடிய ஆயத்துக்களாகவும், நபி அவர்களுக்கு விரோதமாக பேசியவர்கள் எதிரிகளுடைய மூக்க உடைக்கக்கூடிய ஆயத்துக்களாக தான் வந்தது. இந்த சூரா மட்டுமில்லை, இதனுடைய தொடராக அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வவதனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத ஸஹ்ரக், இதெல்லாமே ஒவ்வொன்றுமே நபி அவர்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஆயத்துக்கள். நிறைய கஷ்டங்கள் ஒரே நேரத்தில் சேர்ந்து வந்தால் ஒரு மனிதன் விளங்கிக் கொள், ஒரு மூமின், மற்றவர்களுக்கு அல்ல ஒரு மூமினுக்கு இப்படியான கஷ்டங்கள் சேர்ந்து வரும் பொழுது அவர் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். என்னடா என்ன, எனக்கு தான் எல்லா கஷ்டமும் வருது என்று அவர் யோசிக்க கூடாது. இதற்கு பின்னால் எனக்கு பெரிய சந்தோஷங்கள் வர இருக்கிறது என்றதை அவர் புரிந்து கொள்ளணும். இந்த பாடத்தையும் இந்த அஸ்பாபு நுசூல் இருந்து, இந்த சூரா இறக்கப்பட்ட காரணத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ரிவாயத்துக்கள் இருந்து விளங்கலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எங்களுக்கும் உலகத்தில் இப்படிப்பட்ட நல்ல விடிவுகளை தந்து நம்மை கண்ணியப்படுத்துவானாக. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய மற்ற பகுதிகள் அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய மற்ற பகுதிகளை பார்ப்போம்.